الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله قال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمشي كافرا ويمشي مؤمنا ويصبح كافرا يبيع أحدكم دينه لغرض من الدنيا أو كما قال عليه السلام எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் முழு உலகையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வின் உயர்ந்த கடமையாம் ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் பரிசுத்தமான இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகவும் அருள் நிறைந்த ஒரு மாதத்தில் ரஹ்மத்து மஃபிரத்து நரக விடுதலை என்ற மனித வாழ்வில் மனிதர்களாகிய நாம் தேவையற்று இருக்க முடியாத அதிமுக்கியமான அம்சங்களை சுமந்து வந்த அந்த மாதம் நம்மை விட்டு கடந்த அதன் சூடு இன்னும் ஆறவில்லை. அது நம்மை விட்டு கடந்து சென்ற, நம்மிடத்திலே வந்து பல நன்மைகளை வாங்கி தந்த, அது கடந்து போன அந்த காயம் இன்னும் ஆறாத அந்த நிலையில் அன்பார்ந்தவர்களே, முதலாவது ஜுமாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அடியார்கள் எப்படியாவது என் பக்கமாக, என்னுடைய கட்டளைகளின் பக்கமாக, நான் என்னுடைய அடியார்களுக்கென்றே தயார் செய்திருக்கக்கூடிய, என்னுடைய நல்லடியார்களுக்கென்றே நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவனபதியை அடைந்து கொள்ளக்கூடாதா என்பதற்காகவெல்லாம் அல்லாஹ் நல்ல அமல்களை செய்வதற்கான, அதற்கு அபரிமிதமான கூலிகளை தருவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அதில் ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, நம்மை விட்டு கடந்து போன அந்த ரமலான், அது நிறைந்த ரஹ்மத்தோடு நம்மிடத்திலே வந்தது. அடியார்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த அடியார்கள் படைத்த நோக்கத்தை அடைந்து கொள்ளும் அந்த வாசலை இவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கிய வண்ணம் வந்த ரமலான், நம்மிலே பலர்களதை நன்றாக அதனுடைய நோக்கத்தை புரிந்து நாம் செயல்பட்டோம். ஆனாலும் கூட அன்பார்ந்தவர்களே, நம்மிலே இருக்கக்கூடிய பலர்களுக்கு, இன்னும் சிலர்களுக்கு அது அந்த மாதம் சரியாக பயன்படுத்தப்படாமலே போயிருக்கலாம். அது சென்றதன் பின்னாலே, நம்மை விட்டு கடந்து போனதன் பின்னாலே, எப்படி ஒரு தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தாய் தந்தையின் அருமையை, அவர்களிடத்திலிருந்து அடைய வேண்டிய பயன்களை விளங்காமல் இருக்க, திடீரென அவர்கள் மரணித்தால் அந்த பிள்ளைகள் அனாதைகளாகி சிரம கஷ்டங்களோடு இந்த பிள்ளைகளின் நலவுக்காக தங்களை அர்ப்பணித்த பெற்றோர்களின் உண்மையானதும் உன்னதமானதுமான உள்ள கிடக்கைகளை புரிந்து கொள்ளாத நிறைய பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை இழந்து அனாதைகள் ஆக்கப்பட்டு பலர்கள் இவர்களை பராமரிப்பார்கள் என்று எண்ணத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கைவிடப்படும் பொழுது, அந்த குடும்பம் சின்னாபின்னமாகி சிதறுண்டு போகும் பொழுது, அந்த பிள்ளைகள் வளர்ந்து தன்னுடைய பெற்றோர்களை விளங்கிக் கொள்வது போல, அவர்களுடைய உண்மையான உள்ள அந்த பாசங்களை புரிந்து கொள்வது போல, ரமலான் கடந்ததற்கு பின்னால் நம்மில் பல பேர்களுக்கு இந்த ரஹ்மத்துடைய பத்து வந்தது, நான் அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்ளவில்லையே. மஹ்ஃபிரத்துடைய பத்து வந்தது, நான் அந்த மஹ்ஃபிரத்தை அடைந்து கொள்ளவில்லையே. அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லையே. மிக குறைவாக நான் ஈடுபட்டேனே, ஈடுபட்டேன் தான், ஆனாலும் உலகத்தின் தேவைகளுக்கு காட்டிய அந்த ஆசையும் ஆர்வமும் இந்த அமல்களுக்கு காட்டப்படவில்லை என்ற ஏக்க பெருமூச்சுகளோடு சில வேளைகளில் அதிகமானவர்களுக்கு இந்த ரமலான் கடந்திருக்கலாம். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, கடந்தவர்களுக்கு கடந்து விட்டாலும் கூட கடந்து விட்டது என்று கருதாதீர்கள். அதற்கு அடுத்தும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மழை எப்படி தொடராக நம்மை எதிர்நோக்கி வருகிறது என்பதை விளங்கப்படுத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இருக்கின்ற அதாவது பெருநாளுடைய தினம் கழிந்த இன்றைய மூன்றாவது நாள் அதாவது ஷவ்வாலுடைய மூன்றாவது நோன்பிலே அதிகமானவர்கள் இருப்பார்கள். இந்த ரமலானை தொடர்ந்து வைக்கக்கூடிய ரமலானை அடுத்து அதாவது ரமலான் முடிந்தவுடனேயே நம்மை சந்தோஷப்படுத்த அடியார்களின் சந்தோஷத்திற்காக என்று அல்லாஹ் சித்தப்படுத்தி இருக்கும் அந்த திருநாளை பெருநாளை கொண்டாடியதன் பின்னாலே இப்படியாக மனக்கவலைகளோடு ரஹமத்து கடந்ததே, மகபரத்து பறி போய்விட்டதே, நரக விடுதலையின் பத்து கடந்து விட்டதே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்களே, நீங்கள் அப்படியெல்லாம் உங்கள் மீது நீங்கள் உங்களை குறை கண்டு நிராசையாகி விடாதீர்கள். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வுகளை நீங்கள் அடக்கிக் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அடுத்து தந்திருக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கின்ற இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்பினுடைய அந்த பலன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சுன்னத்தான அமல்களின் ஊடாக, நபிலான அமல்களின் ஊடாக, அல்லாஹ் கடமை என்று ஆக்காத அமல்களின் ஊடாக அடியார்கள் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குகிறார்கள். ஒரு மனிதன் ஜகாத் கொடுப்பது என்பது இலகுவானது, ஆனால் சதக்கா கொடுப்பது என்பது அந்த மனிதனுக்கு கடினமானது. ஈமானுடைய அந்த உணர்வுள்ள ஈமானுடைய உந்துதல் உள்ள மனிதர்களுக்கு ஜகாத்தே பாடமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அஸ்ஸகாத்து மகரமா, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஜகாத் கடன் போன்று ஆகிவிடுவது. கடனை போல நினைப்பார்கள், கொடுக்க வேண்டி இருக்கிறதே, என்ன செய்வது, நான் உழைத்ததில் கொடுக்க வேண்டி இருக்கிறதே, கொடுக்கவில்லை என்றால் என்னை மக்கள் மதிக்க மாட்டார்களே, மக்களுடைய பார்வையில் நான் கீழ் நோக்கி போய்விடுவேனே என்ற எண்ணத்தில் எல்லாம் ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொடர் ஹதீஸிலே சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜகாத்தே அந்த நிலைக்கு தள்ளப்பட்டால், கடமை இல்லை என்ற, கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பது கடமை இல்லை என்ற அந்த சதகாயனும் அந்த தான தர்மம் எந்த நிலையில் நம்மிடத்தில் இருக்கும்? ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே சதகா என்பது கடினமானது, ஜகாத்தை விட கடினமானது. ஏன்? ஜகாத் என்பது கடமை, அதை செய்யவில்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஆடு வளர்த்திருக்கிறீர்களா, நீங்கள் மாடு வளர்த்திருக்கிறீர்களா, நீங்கள் ஒட்டகங்களை வளர்த்திருக்கிறீர்களா, அந்த ஆடுகளுடைய மாடுகளுடைய ஒட்டகங்களுடைய ஜகாத்துகளை நீங்கள் கணக்கிட்டு உரிய முறையில் நிறைவேற்றவில்லையா, நாளை கியாமத்தில் அல்லாஹ் அந்த பிராணிகளுக்கெல்லாம் மிக கூர்மையான கொம்புகளும் மிக ஆழமான குறைகளும் கொடுத்து உங்களை அவைகளை அல்லாஹ் மிதிக்க செய்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் சொல்லுகிறான், ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வெள்ளி தங்கம் போன்றவைகளில் உங்களது பணம் காசுகளில் ஏழை எளியோர்களின் ஹக்கான, ஏழை எளியோர்களின் வரியான, ஏழை எளியோர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய டெக்ஸான அந்த ஜகாத்தை நீங்கள் நிறைவு செய்யவில்லையா, அது உங்களிடத்திலே நெருப்பு கங்குகளாக மாற்றப்படும். ஒரு ஹதீஸிலே அது பெரும் பாம்பாக மாறி அது உங்களை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஜகாத் இப்படியெல்லாம் நாளை கியாமத்தில் என்னை தண்டித்துவிடும் என்ற அச்சத்தினாலோ பயத்தினாலோ நம்மிலே பலர்கள் ஜகாத்துகளை நிறைவேற்றலாம். ஆனால் அன்பார்ந்த அந்த அச்சமும் கூட அது அல்லாஹ்வின் புறத்தில் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் சதக்கா கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் மனிதர்களை பிடிக்க மாட்டான், அல்லாஹ் மனிதர்களை தண்டிக்க மாட்டான், அவர்களின் பணங்களுக்கான வரிகள் உலகத்தில் சரியாக செலுத்தப்படவில்லை என்று அல்லாஹு தாலா அதன் மீது குற்றம் சாட்டி நம்மை நாளை கியாமத்துடைய நாளையில் குற்றவாளி கூண்டில் அல்லாஹ் நிறுத்த மாட்டான். அப்படி இருந்தும் நம்மிலே இருக்கின்ற நல்லோர்கள், நம்மிலே இருக்கின்ற செல்வந்தர்கள், நம்மிலே இருக்கின்ற தாராள மனம் படைத்தவர்கள் ஏராளமாக சதக்காக்களை ஏழை எளியோர்களை தேடி சென்று அல்லது அவர்களுக்கு தேடி செல்வதற்கான நேரங்கள் கிடைக்காமையினால் தங்களை நோக்கி வரக்கூடிய, தங்களது வீடுகளில் கதவுகளை தட்டக்கூடிய, அவர்களுடைய ஏந்துகின்ற கரங்களை வெறுங்கரங்களாக ஆக்காமல் கொடுக்கின்ற ஏராளமான தனவந்தர்கள் நம்முடைய சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த சதக்காவை போலதான் ஒரு மனிதன் ரமலானுடைய நோன்பை நோற்றுவிட்டால் அவர் கடமையை செய்திருக்கிறார். அந்த கடமையின் ஊடாக அல்லாஹ் என்னுடைய கடமையை என்னுடைய அடியான் நிறைவேற்றினானே என்ற புலகாங்கிரத்தின் ஊடாக, சந்தோஷத்தின் ஊடாக, அல்லாஹ்வின் திருப்தியின் ஊடாக அடியார்களுக்கு ரஹமத்து கொடுக்கப்படுகிறது, அடியார்களுக்கு மஹ்ஃபிரத் கொடுக்கப்படுகிறது, அடியார்களுக்கு நரக விடுதலை வாரி வழங்கப்படுகிறது. அதை அடுத்துத்தான் அன்பார்ந்தவர்களே, என்னை அடியார்கள் நெருங்குகிறார்களா? நான் அவர்களுக்கு கடமையாக்காவிட்டாலும் கூட அவர்கள் என்னை நெருங்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆழமான எண்ணத்தில் அவர்கள் நவிலான வணக்கங்களின்பால் ஈடுபடுகிறார்களா என்பதை பரிசோதிக்கும் வண்ணம் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஊடாக இந்த சுன்னத்தான நோன்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னதாக அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள், அதே போல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரெண்டு பேர் ரிவாயத் செய்கிறார்கள். அவுசானி ஹலீலி பிஸ்ஸலாதா, என்னுடைய நண்பரும் என்னுடைய நேசரும் என்னுடைய உயிரினும் இனியவருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விடயங்களை கொண்டு வசியத்து செய்தார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், அபூதர் அல்லது அபு ஹுரைராவே, நீங்கள் வித்ரு சொல்லாமல் குறைந்தது மூன்று ரக்காத்துக்கள் வித்ரு சொல்லாமல் உறங்காதீர்கள் என்று சொன்னார்கள். மூன்று ரக்காத்துக்கள் வித்ரு சொல்லாமல் நீங்கள் உறங்கி விடாதீர்கள். திரும்ப சொன்னார்கள், மாதத்தில் குறைந்தது நீங்கள் நான்கு நோன்புகளையாவது நோற்றுக் கொள்ளுங்கள். அப்படி நான்கு நோன்புகள் நோக்காமல் உங்களுடைய மாதம் கழிந்துவிட வேண்டாம் என்று எனக்கு சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், பகலின் அதாவது பகலுடைய முற்பகுதியிலே லுஹருக்கு முன்னால் உள்ள அந்த பகலுடைய கடினமான உஷ்ணமான நேரத்தில் நான்கு ரக்காத்துக்கள் தொழுது அபூ ஹுரைராவே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிசுக்கின் வாயிலை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு நோன்பு நோற்றிருக்கிறோம்? ஒரு மாத காலங்கள் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம், தொடர்ச்சியாக அந்த நோன்பு நோற்றிருக்கிறோம், ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமையை பேணுதலாக செய்தவர்களுக்கு ஒரு மாதத்தில் நான்கு நோன்பு என்பது அது சிரமமாக இருக்காது. இதற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதும் பொழுது அந்த நான்கு நோன்பை எப்படி நோக்கலாம்? வியாழக்கிழமை மாதந்தோறும் வியாழக்கிழமை நோக்கலாமா, அல்லது வாரத்தில் இரண்டாக பிரித்து, மாதத்தை இரண்டாக பிரித்து திங்கள் வியாழக்கிழமைகளிலே நோன்பு நோக்கி அடுத்த 15 நாளில் அடுத்து வருகின்ற அவருக்கு வசதியான வாய்ப்பான சிரம கஷ்டங்கள் இல்லாத உலக சோழிகளிலிருந்து பிரிந்திருக்கின்ற நாட்களில் இன்னும் இரண்டு நாட்களை சேர்த்துக் கொண்டால் அது நான்கு நாட்களாக மாறிவிடுகிறது. அப்படி இல்லை என்றால் மாதத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு திங்களிலோ வியாழனிலோ நோன்பு நோக்கிக் கொண்டு ஐயாமில் பீவ் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 நாட்களை தொடர்ச்சியாக நோன்பு வைத்தோ ஏதோ ஒரு அடிப்படையில் நான்கு நாட்களுடைய சுன்னத்தான நோன்புகள் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, நாம் ரமலானை விட்டு கடந்து இப்படியெல்லாம் பல குறைபாடுகளோடு என்னை விட்டு ரமலான் போய்விட்டது, என்னை விட்டு ரமலான் கடந்து விட்டது, முன்னாலே நான் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக போகிறேனோ தெரியவில்லை. சென்ற வருடங்களிலே அன்பார்ந்தவர்களே, நோன்பு நோற்றவர்கள், நம்மோடு சகர் செய்தவர்கள், நம்மோடு இஃப்தாரிலே கலந்து கொண்டவர்கள், நம்மோடு இரவினுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டவர்கள், ஹிஸ்புல் குரானிலே கலந்து கொண்டவர்கள், நம்மோடு மசூதிகளிலே தோளோடு தோல் நின்றவர்கள் இன்று நோயாளிகளாக ஆக்கப்பட்டு உடல்நிலை குன்றப்பட்டு அந்த அமல்களை எல்லாம் பறிகொடுத்து படுக்கைகளிலே இருக்கிறார்கள். அந்த அமல்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அந்த நோய் முற்றிவிடவே அம்மா அவர்களின் அஜலை சுருக்கமாக ஆக்கிவிட இந்த கபர்களிலே தன்னந்தனியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உறவுகளோடு நோன்பு நோற்றவர்கள், உறவுகளோடு இஃப்தார் செய்தவர்கள், உறவுகளோடு இரவு வணக்கங்களில் ஈடுபட்டவர்கள், உறவுகளோடு பெருநாள் தினங்களை கொண்டாடியவர்கள், ஆனால் அவர்களுக்கு அன்பார்ந்தவர்களே அடுத்த ரமலானில் ரமலானை சந்திக்க கிடைக்கவில்லை. ஆக இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட அடிப்படைகளில் உடல்நலம் குன்றியோ அல்லது உயிர் வாங்கப்பட்டோ உலகில் இந்த அமல்களை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், பாதிரூ பில் அமாலி ஃபிதனன் கக்தா லைலில் முஸ்லிம் யஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயம்சி காஃபிரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, பாதிரூ பில் அமால், அமல்களை தீவிரமாக செய்யுங்கள், அவசரமாக செய்யுங்கள், வேகமாக செய்யுங்கள், கிடைத்திருக்கும் ஒரு செகண்ட் கனப்பொழுதையும் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாதிரூ பில் அமால் ஃபித்னன் கக்தா லைலில் முஸ்லிம், எப்படி இருண்ட காலங்கள் வர இருக்கிறது என்றால், எப்படி எதிர்நோக்கி நீங்கள் காலங்களை சந்திக்க இருக்கிறீர்கள் என்றால், மனித உள்ளங்கள் தடம் புரண்டு போகிறது. யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா வயம்ஸி காஃபிரா, நீங்கள் காலையிலே ஒரு மனிதனை இஸ்லாமிய பேச்சு பேசுபவனாக, அல்லாஹ் என்று கூறுபவனாக, ஆகரத்தின் நம்பிக்கையுடையவனாக, ஆகரத்தின் நம்பிக்கை கலந்த உணர்வுகளோடு பேசுவான், ஆனால் அவனையே நீங்கள் மாலையில் சந்திப்பீர்கள், அவன் தலைகீழாக அல்லாஹ்வை நிராகரித்து நிற்பான் என்று சொன்னார்கள். இதே போலதான் மாலையிலும் ஒரு மனிதனை சந்திப்பீர்கள், அவன் அல்லாஹ் என்பான், ரசூல் என்பான், ஆகரம் என்பான், மரணம் என்பான், மரணத்துக்கு பின்னாலே வாழ்க்கை இருக்கிறது என்பான். அதே மனிதனை இரவு தூங்கி எழுந்து அதிகாலை வேளையிலே சந்திப்பீர்கள், அவன் எப்படி மாறிவிடுவான் என்றால் அவன் அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாதவனைப் போல, ஆகரத்திலே எந்த சிந்தனையும் இல்லாதவனைப் போல, நேரே ஒரு காவிரை போல குபம் நிறைந்த மனிதனாக அவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். வேறொரு ஹதீஸ்லே வருகிறது, ஃபித்னாக்கள் எனும் குழப்பங்கள் உங்களை நோக்கி எப்படி வர இருக்கிறது என்றால், உங்களது அமால்களை பறிக்க இருக்கிறது என்றால், உங்கள் உடல் ஆரோக்கியங்களை சிதைக்க இருக்கிறது என்றால், எப்படி ஒரு தஸ்பீஹ் கோல் உங்களுடைய கையில் இருக்கிறது, அதை அறுத்து விட்டால் அதன் மணிகள் தொடர்ச்சியாக ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கள் பிடிப்பதற்கு முன்னால் அது நிலத்தை அடைந்து விடுவதைப் போல, உங்களை நோக்கி ஃபித்னாக்கள் எனும் குழப்பங்கள், உங்களை நோக்கி இருள் சூழ்ந்த ஒரு காலம் வர இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு காலத்தை தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் நமக்கு அந்த வடு கூட காயவில்லை, அந்த உணர்வுகள் கூட இன்னும் நமக்கு வங்கவில்லை, அது இன்னும் நம்முடைய கண்களிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. நமது சகோதரர்கள் தர்கா நகரிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு ஒரு இரவிலே அவர்கள் எவையெல்லாம் பறிகொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், காயப்படுத்தப்பட்ட மக்கள், சொத்துக்கள் பறிக்கப்பட்ட, சூறையாடப்பட்ட, நிர்மூலமாக்கப்பட்ட, வீடுகள் சீக்கிரமாக்கப்பட்ட, சொத்துக்கள் பறிக்கப்பட்ட, அன்பார்ந்தவர்களே, ஒரு இரவில் நடந்த நிகழ்வுகள் அடுத்த நாள் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவர்கள் மனிதர் ஜனங்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு பேசினால் உணர்வற்றவர்களைப் போல பேசுகிறார்கள். பறிகொடுத்தவர்களுக்கு தான் அன்பார்ந்தவர்களே அவனுடைய மனக்கவலை தெரியும். இப்படியெல்லாம் நிலைமைகள் தொடர்ச்சியாக உங்களை நோக்கி வரலாம் என்பதை இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, முதலில் எப்படி மகரிபாகிறது, இஸ்லாமாகிறது, நடுநிசியாகிறது, கை தெரிந்தது இப்பொழுது தெரியவில்லை, தூரத்தில் உள்ள ஆள் தெரிந்தார் இப்பொழுது அவரும் தெரிகிறார் இல்லை, அப்படி இருள்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இருள் கூடிக்கொன்றே இந்த உலகை கவி விடுவதை போல உங்களையும் ஃபித்னாக்கள் வந்து சூழலாம் என்று சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதற்கு முன்னால் அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்கள் தான் இந்த உடல் ஆரோக்கியம். நாம் இந்த ரமலானில் எல்லாம் என்ன துவா கேட்டோம், அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் அஃபவல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா. ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அதாவது பாங்கு சொல்லப்பட்டதன் பின்னாலே, அதான் சொல்லப்பட்டதன் பின்னாலே காமத்துடைய நேரத்துக்கு முன்னால் தன்னுடைய சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் அஃபவல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நீ உனது மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவாயாக என்று கேட்பார்களோ, இந்த அமலை தொடர்ச்சியாக செய்வார்களோ, அல்லாஹ் அவர்களை பாரிய நோய்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ஏன் அதிகமானவர்கள் அமல் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நோயாக இருக்கிறது, உடலிலே ஏற்பட்டிருக்கும் தளர்வாக இருக்கிறது, நேற்று வரை உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள் இன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே உடல் ஆரோக்கியம் பறிக்கப்பட்டு போனால் உலகில் எதுவுமே செய்ய முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், உடலுடைய ஆரோக்கியம் இருந்தால் தான் மனிதனுக்கு எதனுமே ஒரு பிடிப்பு ஏற்படும், அப்படி இல்லை என்றால் அவன் மட்டுமல்ல அவனுக்கு வாழ்க்கையே சூன்யமயமாகிவிடும். இந்த நோயாளிகளை சந்தித்து பாருங்கள், நோயாளிகளுக்கு இருக்கின்ற நிலைமைகளை விசாரித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நான் புஷ்ரா என்று நண்பர் ஒருவரை சந்தித்தேன், அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 21 நாட்களில் அவருக்கு 60,000 ரூபாய்கள் அவருக்கு தேவைப்படுகிறது, ஒரு இன்ஜெக்ஷன் கோர்ஸ் அவர் செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஏராளமாக பண கஷ்டம், உடல் வலி, குடும்ப நலன்களை கருத முடியாது, வியாபாரங்கள் முடங்கி கிடக்கிறது, இப்படியெல்லாம் உடல் ஆரோக்கியம் பறிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற பெரிய சந்தர்ப்பம் அன்பார்ந்தவர்களே, இந்த அமல்கள் அந்த அமலில் ஒன்றுதான். நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய இந்த மாதம், இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், இந்த ஹதீஸ் நசாய் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பகுதி முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபான முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் சாம ரமலான மன் சாம ரமலான வாத்பஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸ்யாமித் தஹர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்தில் பேணுதலாக ரமலானுடைய நோன்புகளை எல்லாம் நோக்கி அடுத்த நாள் திருநாள் பெருநாளை கொண்டாடி அதை அடுத்து வருகின்ற அடுத்த நாளே, அதாவது ஷவ்வாலுடைய 2வது பிறையிலிருந்து 2, 3, 4, 5, 6, 7வது பிறை வரை 6 நோன்புகளை தொடர்ச்சியாக பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி கத்தியாமி தஹர், அந்த வருடம் முழுதுமாக அவர் நோன்பு நோற்றுவதை போல என்று சொன்னார்கள். அன்பான 6 நாட்கள் எல்லா வீடுகளிலும் பலகாரங்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் வருவார்கள் போவார்கள், இதற்குள்ளே திருமணம் வரும், வலிமாக்கள் வரும், எத்தனையோ இடைஞ்சல்களும் சிரமங்களும் இந்த அமலை பறிக்க சில நேரங்களில் அமலுடைய ரூபத்திலேயே வரலாம். சொந்த பந்தங்களை அனுசரிப்பதில்லையா, வலிமாக்களுக்கு போவதில்லையா, விருந்துக்கு அழைத்தால் போக கூடாதா, நோன்பு நோக்க கூடாதா? அன்பார்ந்தவர்களே, நோன்புக்குள்ளே இந்த நோன்புடைய சினத்துக்குள்ளே வலிமா வந்திருக்கிறது. இந்த நோன்புடைய சினத்துக்குள்ளே தான் சொந்த பந்தங்கள் வருகிறார்கள். இந்த நோன்புடைய சினத்தில் தான் நம்முடைய வீடுகளை தேடி சொந்தங்கள் வருகிறதே தவிர இந்த அன்பார்ந்த நோன்பு அவர்களை தேடி போகவில்லை. அதனாலே அதிகமானவர்களுடைய கருத்து இருக்கிறது, வலிமாக்கு அழைக்கப்பட்டால் சுண்ணத்தான நோன்பை விடலாம் என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த நோன்பை விட்டால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன? அன்பால் வலிமாவை ஒரு இபாதத்தாக கருதி செய்யக்கூடிய ஒருவர் ஒரு நாளும் இந்த சுண்ணத்தான நோன்பை காரணம் காட்டி உங்களுடைய வலிமாவுக்கு நான் வரவில்லை என்றால் அவர் பகைத்துக் கொள்ள மாட்டார். வலிமாவை, வலிமா என்பது ஒரு சுண்ணத்து, வலிமா என்பது ஒரு சுண்ணத்து, அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுகின்ற சுண்ணத்தின் உணர்வுள்ள, சுண்ணத்தின் உணர்வுள்ள ஒரு மனிதர், ஒரு வாலிபர், ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்ற ஒருவராக இருந்தால் அவர் சுண்ணத்தையும் மதிக்க தெரிந்திருப்பார். அவர் பெரும்பாலும் இந்த திருமணத்தை அவர் சுண்ணத்தான இந்த நோன்புகளுக்கு பின்னாலேயே வைத்துக் கொள்ளவும் மேலும் அவருக்கு திருமணம் என்பதும் பரவு அல்ல, அது சுண்ணத்து. ஒருவர் திருமணம் செய்வதும் சுண்ணத்து, அந்த திருமணத்தில் வலிமா என்பது சுண்ணத்து. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஒரு வலிமாவுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்றால், என்ன கூலி கிடைக்கும், ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிய கூலி கிடைக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய காலம் அடுத்து வருகின்ற இந்த 6 நாட்களிலும் ஒருவர் அல்லாஹ்விற்காக என்று ஆகரத்திலே பெரும் அந்தஸ்துகளை அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ச்சியாக 6 நோன்புகளை நோற்பாரே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு இந்த வருடம் முழுதும் அவர் நோன்பிருந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அமல்களை பறிக்க அமல்களின் ரூபத்திலே, அமல்களை பறிக்க அமல்களின் ரூபத்திலே, இபாதத்துக்களை களவெடுக்க இபாதத்துக்களின் ரூபத்திலே, சில வேளைகளிலே நம்முடைய நஃப்ஸுகள் நமக்கு ஃபத்வாக்களை தந்தாலும் கூட அதை நாம் உலமாக்களை அணுகி கேட்க வேண்டும். சரி, எப்படியோ ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, திடீரென பயணம் வந்துவிட்டது, அந்த பயணத்தை தவிர்க்க முடியாது, உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களின் ஊடாக அவருக்கு அடுத்தடுத்து நோன்புகள் பிடிக்கவில்லை என்றால் இந்த மாதத்தில் ஏதாவது 6 நாட்கள் தொடர்ச்சியாக அவருக்கு நோன்பு பிடிக்கலாம். அப்படியும் தொடர்ச்சியாக பிடிப்பது அவருக்கு சிரமமாக இருக்கிறது, அவர் சாதாரண தொழிலாளியாக இருக்கிறார், அவருடைய பயணம் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, அல்லது அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய முதலாளி இப்படியான நோன்புகளை நோட்பதற்கு சரியான முறையில் ஒத்தாசையாக இருக்கிறாரில்லை, அதனால் உடலிலே ஏற்படுகின்ற களைப்பு அவரை நோயாளியாக ஆக்கிவிடலாம் என்ற அடிப்படையில் அவருக்கு வாரத்தில் ஒரு முறையோ இருமுறையோ இந்த நோன்புகளை பிடித்து மொத்தமாக அடுத்த மாதத்தினுடைய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புறை தென்படுவதற்கு முன்னாலே இந்த ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்துக்குள்ளால் விட்டுவிட்டோ இடையிடையோ 6 நோன்புகளை பிடித்துக் கொண்டாலும் கூட அவருக்கு இந்த கூலிகள் கொடுக்கப்படும். ஆனால் அவர் அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள மாட்டார். அந்தஸ்து என்பது வேறு, கூலி என்பது வேறு. அல்லாஹ் குர்ஆனில் தரஜா என்ற வார்த்தையை சொல்லுகிறான், அதே போல அஜிர் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அஜிர் என்பது கூலி என்பதாகும், தரஜா என்பது அந்த கூலியினூடாக உயர்த்தப்படுகின்ற அந்தஸ்தாகும். ஒரு செக்டரியிலே பலர்கள் வேலை செய்கிறார்கள், அதுல மேனேஜர் இருப்பார், அந்த அவருக்கு கீழாலே பலர்கள் வேலை செய்வார்கள், அங்கே பியோன் இருப்பார், சிலர்களை முடிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பெரிய செக்டனுடைய அந்த நிலப்பரப்புகளை துப்புரவு செய்வதற்காக. எனவே அந்த நிலப்பரப்புகளை துப்புரவு செய்பவரும் அந்த மேனேஜரும் அந்தஸ்தில் ஒன்றாகிவிட முடியாது. சில வேலைகளிலே சம்பளங்கள் ஒன்றாக இருக்கலாம், இவருடைய கடினமான உழைப்புக்கு சில நேரங்களிலே அப்படி கிடைக்கலாம். அவங்களுக்கு தெரியும், இந்த யூசியிலே வேலை செய்கிறார்கள், அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய பிரவேசமே நாறிவிடும். இந்த யூசியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு சில டாக்டர்மார்களை விட சம்பளம் கூட. ஆனால் அன்பார்ந்தவர்களே, டாக்டரின் அந்தஸ்தும் யூசியிலே வேலை செய்பவர்களின் அந்தஸ்தும் தரஜாவும் ஒன்றாகி விடுவதில்லை. இதுபோலதான் அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக இந்த 6 நோன்புகளை நோற்பவரின் அந்தஸ்தும், விட்டுவிட்டு நோற்பவரின் அந்தஸ்தும், அல்லது இதை அடுத்து வருகின்ற 6 நாட்கள் அல்லாமல் இந்த மாதத்துக்குள்ளால் ஏதோ ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக 6 நோன்புகளை நோற்றவரும் அந்த மேனேஜருக்கும் இந்த அந்த பகுதிகளை சுத்தம் செய்கின்ற அந்த மனிதருக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்களைப் போல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இது போன்ற நல்ல அமல்களை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து உடல் ஆரோக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறான். அதோடு அன்பார்ந்தவர்களே, இன்னும் சில விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த இலங்கை திருநாட்டில் சமீப காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான புரிந்துணர்வுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான தன்மைகளின் ஊடாக இனமுருகல் இன பிரச்சனை என்று பல்வேறு கோணங்களிலே பிரச்சனைகள் எழுந்து இப்பொழுது அல்லாஹ் அவனுடைய அருளின் ஊடாக நாம் ஒவ்வொருவரும் விட்ட கண்ணீர், நாம் ஒவ்வொருவரும் கேட்ட துவா, அதற்காக நாம் செய்த அமல்கள், அதனுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு அமைதியான சூழலை நமது நாடு அடைந்திருக்கிறது. பல மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அது முக்கியமான மக்களிடத்தில் இருந்தெல்லாம் எத்தனையோ விதமான நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியான இந்த சூழலில் சமூகத்திலே நாம் சில உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டிய பெரிய தேவையும் நமக்கு இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, புகார் ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் ஒரு மனிதனை, சஹாபாக்கள் அந்த சாபத்தை பார்த்து பயந்து விட்டார்கள். யாரை சபித்தார்கள் என்றால், மனிதர்கள் பலன் பெறுகின்ற அல்லது பழம் தருகின்ற மரங்களுக்கு கீழார், அதாவது சிறுநீர் அதாவது மலத்தலம் கழிக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஏன் மனிதர்கள் பலன் பெறுகின்ற இடம், மனிதர்கள் நடமாடுகின்ற இடம், மனிதர்கள் ஓய்வெடுக்கின்ற இடம், எங்களுக்கு தெரியும் சில நேரத்தில் பார்த்தீர்கள் இந்த ஓல்டிங் பிளேஸுக்குள்ளே சிலர்கள் அருவறுப்பாக நடந்திருப்பார்கள். அதனாலே அந்த ஓல்டிங் பிளேஸில் நிழல் பெற்றவர்கள் வெயிலுக்குள்ளே நின்று பஸ்களிலே ஏறுவார்கள். திரும்பி பார்ப்பவர்கள் எல்லாம் அவன் நாசமா போக, அவன் அழிஞ்சு போக, அவனுக்கு அப்படி வர, அவனுக்கு அந்த இடத்தில் இப்படி வர, இப்படியெல்லாம் வாயாலே திட்டாவிட்டாலும் கல்வாலே திட்டாத யாரும் இருக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் மேலாக அன்பார்ந்தவர்கள், ஒருவர் ஆபீஸிற்கு பாஞ்சு விழுந்து ஓடி வருகிறார். வந்து அவர் அழகாக ஒரு ஷூ அணிந்திருக்கிறார், நல்ல ஆடை அணிந்திருக்கிறார். அவர் அந்த ஓடி பிளேஸ்ல நின்று அந்த பஸ்ஸை எடுப்போம் என்று நினைக்கும் பொழுது அவர் காலை வைக்கிறார். அங்கே அருவறுப்பான ஒரு இடத்தில் அவருடைய ஷூ வைக்கப்பட்டால் அன்பார்ந்தவர்களே, ஆபீஸுக்கு நேரமாகிறது. கண்ணியமான மனிதர் வாகனத்திலே பொது வாகனத்தில் ஏற வேண்டியிருக்கிறது. அவருடைய கல்விலிருந்து எழுகின்ற அந்த பதுவா இருக்கிறதே அன்பார்ந்தவர்களே, அது ஒரு எட்டம் பொம்மை விட அது உடனடியாக வேலை செய்யும். இப்படியெல்லாம் அருவறுப்பான வேலை செய்பவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக சந்தித்திருக்கிறார்கள். கடினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையிலே நடந்து வருகிறார்கள். அப்பொழுது நடந்து வரும் பொழுது சில மனிதர்கள் அந்த பாதையின் ஓரத்தில் இருந்து கொண்டு வெடி சிரிப்பு சிரிக்கிறார்கள், சத்தமாக சிரிக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இப்படி சிரிக்க மாட்டீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பாதையின் உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் இருந்த சிலர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், பாதையின் உரிமை என்ன என்று கேட்டார்கள். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பாதையிலே பெண்கள் நடப்பார்கள், சேவையுடையவர்கள் நடப்பார்கள், எனவே உங்களுடைய பார்வைகள் அது பாதையில் வீணாக படக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது போலதான் அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பதும் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நம்மிலே பலர்கள் பல தேவை உள்ளவர்கள். முன்னாலே திருநாள் வந்தது, அதனாலே நம்முடைய வீடுகளுக்கு ஏராளமாக தாராளமாக விருந்தாளிகள் வந்திருப்பார்கள். நாம் அதிகமானவர்கள் வீடுகளிலே சில வேளைகளிலே அன்பார்ந்தவர்களே மாமிசங்களை அறுத்து அதை தாராளமாக குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவைகளை அறுத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய கழிவுகளை எங்கே போடுவது என்று நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். விருந்தோம்பல் என்ற அந்த ஆகப்பெரிய அமல் நமது கண்களை மறைத்து விடுகிறது. சொந்த வந்தங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை அனுசரிக்க வேண்டும் என்ற அந்த அந்த கண் அது மாலை கண்ணாக மாறி அந்த கழிவுகள் எங்கே போட வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எப்படி நிழல் தருகின்ற அந்த மரத்துக்கு கீழாலே மனிதர்கள் பொதுவாக ஓய்வெடுக்கின்ற பொது ஸ்தானங்களுக்கு அந்த இடங்களில் எல்லாம் அருவறுப்பான வேலை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிறதோ, அதுபோல அன்பார்ந்தவர்களே, மக்களுக்கு இடையூறு தருகின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாகனங்கள் என்பதற்காக நாம் அதை வீதியிலே விட முடியாது. நம்முடைய கழிவுநீர் என்பதற்காக அது மக்கள் நடமாடுகின்ற இடங்களில் பாய்ச்சிவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பகுதியில் இருக்கின்ற என்னுடைய நான் வீடு கட்டி மிஞ்சிய என்னுடைய பகுதிதான் இது என்பதற்காக அசிங்கமான பொருட்களை அங்கே போட்டு அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் அந்த வீதியால் நடந்து போகும் பொழுது துர்நாற்றங்களை ஏற்படுத்துவது ஹராம் ஆகும். ஏன், என்னுடைய காணியிலே போட்டிருக்கிறேன், உங்களுடைய காணியிலே போடலாம், ஆனால் போடப்பட வேண்டிய பொருட்களைத்தான் போடலாம். மற்றவர்களுக்கு துர்வாசை வீசுகின்ற அளவிற்கு, மற்றவர்களினுடைய மன அழுத்தங்களை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு, மற்றவர்கள் தன்னுடைய கரத்தால் மூக்கை பொத்திக் கொண்டு போகின்ற அளவிற்கு உன்னுடைய காணியில் கூட நீ ஒரு பொருளை போடக்கூடாது என்பது இஸ்லாத்தின் சட்டமாகும். நாம் இந்த மெம்பரிலே பல தடவை சொல்லியிருக்கிறோம், நாம் வாங்கிய காணியிலே ஏற்கனவே ஒரு வீடு இருக்க அடுத்த காணியை நாம் வாங்கியிருக்கிறோம், அது வெண்காணியாக இருந்து நாம் அதை வாங்கியிருக்கிறோம் என்றால் நாம் நினைத்த இடத்தில் டேமேஜ் போடக்கூடாது, ஹராம் போடுவது. அந்த மனிதர் பாவம், அப்பாவி, அவரது கிணறை கட்டியிருப்பார். அந்த கிணற்று ஓரத்திலே அவருடைய வேலிக்கருகிலே அவர் கிணறு கட்டியிருக்கிறார். இவர் அவருடைய வேலிக்கருகிலே கொண்டு போய் அவர்கள் டெனேட் கட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த நீரை குடிக்க முடியாது, அந்த நீரினால் குடிக்க முடியாது, அந்த நீரினால் ஆடைகளை கழுவ முடியாது. இப்பொழுது மனிதர் அந்த மனிதர் இந்த மனிதத்திலே முறையீடு செய்தால், நான் என்னுடைய காணிக்குள்ளே டெனேஜ் கட்டுகிறேன் அப்படி என்று அவர் சொல்வாரே ஆனால், அவர் அல்லாவின் அரசாங்கத்தை அவமதிக்கிறார். அவர் அல்லாவிடத்திலே சொல்லுகிறார், அல்லா நீ உனக்கு தெரியாத சட்டம் ஒன்றை ஏற்றி இருக்கிறாய், அதனாலே நான் உனக்கு சட்டம் சொல்லுகிறேன் என்று அவர் அல்லாவுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்கிறார். ஷரியத் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் ரசூலும் சொல்லுகிறார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. நீ அவருடைய காணிக்கருகிலே நீ வீடு கட்டுவதாக இருந்தாலும் கூட அன்பார்ந்தவர்களே, உன்னுடைய வீட்டினுடைய தாப்பை மதில் உயர்வதனால் அவருக்கு வருகின்ற இயற்கையான சென்றல் காற்று தடைபடக்கூடாது என்கிறது இஸ்லாம். அப்படி இருக்கு அன்பானே, பொது இடங்களிலே இது போன்ற அசிங்கமான இந்த நாம் அறுத்து பலியிட்ட நம்முடைய தேவைக்காக நாம் பயன்படுத்திய அந்த மாமிசத்தினுடைய கழிவுகள், அந்த மிருகங்களுடைய கழிவு பொருட்கள் பொது இடங்களிலே விடப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இன்றைய காலமும் நாம் இருக்கக்கூடிய சூழலும் அன்பார்ந்தவர்களே எப்பொழுதும் ஒரு நெருப்பு பற்றி கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுது அந்த நெருப்பு எங்கே எப்படி பிடிக்கும் என்று தெரியாத அளவிற்கு ஒரு வகையான அன்பார்ந்தவர்களே இனமுருகல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே நாம் இங்கே கண்ணியமாக நடக்க வேண்டும். குறிப்பாக நாம் இருக்கின்ற நம்முடைய இந்த கணம்பிட்டி இந்த மசித் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியிலே மசித் இருக்கிறது இந்த பாலத்திற்கே. அதே போல இந்த இவனுடைய இடப்புறமாக நாம் நேரே சென்றால் அங்கு இன்னும் ஒரு பாலம் தெரிவிக்கிறது. அந்த பாலத்தின் ஓரத்திலே அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு வணக்கஸ்தலம் இருக்கிறது. வணக்கஸ்தலம் என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது நாம் மசிதை மட்டும் மதிப்பதல்ல, அது ஒரு பன்சலாக இருக்கட்டும், அது ஒரு சேஜாக இருக்கட்டும், அது ஒரு கோவிலாக இருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே, அதிலே கை வைக்கும் உரிமையை அல்லாஹ் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் கொடுக்கவில்லை. புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, யுத்தம் என்று வந்தால் அன்பார்ந்தவர்களே ரத்தம் காணும் பொழுதெல்லாம் மனிதன் தன்னை அறியாத ஒரு வெறிக்கு ஆளாகுவான். அந்த வெறி வேளையில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் வணக்கஸ்தலங்களை உடைக்க கூடாது, சின்ன பிள்ளைகளை கொல்லக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, பச்சை மரங்களை வெட்டக்கூடாது, பலன் தரும் மரங்களுக்கு நீங்கள் நெருப்பு வைக்கக்கூடாது, உயிர் வஸ்துக்களுக்கு நீங்கள் நெருப்பூட்டக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் எப்பொழுது சொல்லுகிறார்கள், கண்ணுக்கு முன்னாலே பலர்கள் ரெண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு முஸ்லீம்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிலையில் கூட நீங்கள் மதஸ்தலங்களில் நீர் கை வைக்கக் கூடாது, அதை அசோசியேட் பண்ணக்கூடாது, அதை அருவறுப்பாக கவனிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேளையில் கூட இவ்வளவு பெரிய புத்திமதி சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய இனவந்துக்களோடு சொந்த பந்தங்களோடு நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு மாற்று மனிதர்கள் பலியாக வேண்டுமா, மாற்று மனிதர்கள் உணர்வுகள் மதிக்கப்படாமல் அவர்கள் துருவாடைகளை நுகர வேண்டுமா என்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தேவை இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் பயப்பட வேண்டியிருக்கிறது. அது தெரிந்து நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம், அதை அப்புறப்படுத்துவதற்கான வசதிகள் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்கிற இடங்களிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, நமக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை என்பதற்காக நாம் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் நடப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆக அல்லாஹ் எல்லா வல்ல அந்த ரஹ்மான் நம்மை மன்னிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த மாதிரி விடயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக அன்பார்ந்தவர்களே, அந்த நாம் வீசக்கூடிய அந்த அருவறுப்பான அந்த பொருட்களிலிருந்து காகமோ நாயோ இழுத்துக் கொண்டு போய் வேறு ஒருவருடைய ஆடைகளிலோ அல்லது தண்ணீர் தேங்கிகளிலோ அந்த கழிவுகளை வீசும் போது அது இன்னும் பல பதுவாக்களை நம்ம மீது சேர்த்து விடுகிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, பதுவா செய்பவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், முன்சப்பில் நிற்க வேண்டும், சஹஜத்திற்கு எழும்ப வேண்டும், நீண்ட தாடி வளர்த்திருக்க வேண்டும் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மதுலூமு வலவுக்கான காஃபிரா, அநியாயம் இழைக்கப்பட்டவன் காவிராக இருந்தாலும் அவன் கடவுளே என்றால் அல்லாஹ் தான் என்ன என்று கேட்பான். அவன் கல்விலே யாராகவும் இருக்கலாம் கடவுள், ஆனால் அந்த வார்த்தை அது நேரடியாக அல்லாஹ்வை போய் சேரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் நாம் அவதானமாக கவனமாக நிதானமாக இதற்கெல்லாம் மேலாக உங்களுக்கு இன்று செய்தி வந்திருக்கிறது, அந்த பன்சலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்கள் அது போட்டோ பண்ணப்பட்டு அன்பார்ந்தவர்களே அது நம்முடைய பள்ளியிலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முஸ்லீம் பள்ளி ஒன்றிலே இங்கு பாருங்கள், உங்களுடைய முஸ்லீம்கள் தங்களுடைய கழிவுப் பொருட்களை எப்படி அநியாயமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வணக்க ஸ்தலம் அல்லவா, இது கண்ணியமான இடம் அல்லவா, கண்ணியமாக மதிக்க வேண்டும் அல்லவா. அன்பானவர்களுக்கு தெரியும், மாவனல்லையிலே ஒரு பிரச்சனை வந்த போது அங்கே ஒரு பண்டி தலையை வெட்டி அந்த பள்ளிக்குள்ளே வைத்திருந்தார்களாம். இங்கு தென் மாகாணத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கொதித்து எழுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏன் கொதித்தள வேண்டும்? நாமும் இப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அசிங்கங்களை அவருடைய வணக்கஸ்தலங்களுக்கு முன்னாலே போட்டிருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு கொதித்து எழுவார்கள், அவர்களுக்கு எவ்வளவு உள்ளத்திலே கவலை இருக்கும், மன வேதனை இருக்கும். அவர்கள் போட்டோவாக பிடித்து முஸ்லீம்களிடத்திலே இதுக்கு நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னதிருக்கிறது. இது அவர்களுக்கு எல்லாம் தாராளமான 500 உள்ளம் கொடுத்திருக்கிறானோ தெரியவில்லை. நாம் என்றால் வரிந்து கட்டிக்கொண்டு அன்பார்ந்தவர்களை எப்படி எப்படியோ என்னமோ எல்லாம் செய்து விடுவோம். ஆனால் அன்பாண்டவரே அவதானமாக இருக்க வேண்டிய, நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆக நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா கடந்த அந்த ரமலானுடைய ரஹமத்தை, மஃபிரத்தை, நரக விடுதலையை யாருக்கெல்லாம் நசீபாக்கி இருக்கிறானோ அந்த கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈண்டு கொடுத்த நம்முடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்மை கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசாங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஷவ்வாலுடைய இந்த நோன்பை நோற்பதற்கான சந்தர்ப்பங்கள் யாருக்கு இதுவரை கிடைக்கவில்லையோ, இதற்கு பின்னால் வருகின்ற இந்த மாதத்துக்குள்ளான நாட்களில் அந்த நோன்பை நோற்றி யா அல்லாஹ், இந்த வருடம் முழுதும் நன்மை பெற்ற கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.